இப்ப ஒன்பது ரசங்கள் நீங்க சொன்ன அந்த ஒன்பது ரசங்களையும் அம்பாள் கேட்டுக் கொண்டிருக்க, காது வழியாக கேட்டுக் கொண்டிருக்க. அந்த ரசங்களை எல்லாம் சொல்லக்கூடியதான கிரந்தங்கள் அல்லது கவிகள் அவ சொல்லிட்டு இருக்க, அது ஆனந்தமாக கேட்டு இருக்க. அம்பாளுக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ராமாயணம் யாருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்? எல்லோருக்கும் கொடுக்கும். ராமன் கலைதல் மமா விதூதிகரம் பிரதட்சதே மகானுபாவஸ்தரிதம் நிபோதா. எனக்கும் கொந்தளிக்கிற ராமனுக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ராமன் வாழ்நாள் முழுக்க அவ்வளவு கவலைப்படுறார். அவர் கவலைக்கு மருந்து என்ன தெரியுமோ நான் ராமாயணம் அந்த சவகோஷ தன் குழந்தைகள் தெரியாது பாவம் அவருக்கு என்னமா பாடுறா சின்ன வயசுல. அந்த சின்ன குழந்தைகள் அழகா பாடுறாளே அவ பண்ணின பாக்கியம் இந்த ராமன் பண்ணது என்ன. கடைசியில் அந்த குழந்தைகள் யார் தெரியுமோ தன்னுடைய குழந்தைகள் தான். அந்த சரித்திரம் என்னமோ தன்னுடைய சரித்திரம், ஆனா அந்த குழந்தைகளுக்கு இந்த ராமனுடைய கதைன்னு அவருக்கு தெரியாது. இது எப்படி ஒரு சன்னிவேசம்னு பாக்குறேன். பாடுற குழந்தைகளுக்கு நம்ம யாரை பத்தி பாடுறோம் அவர் தான் எதிர்க்க இருக்கார் எனக்கூடியதான விஷயம் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த பாடக்கூடியதான குழந்தைகள் தன் குழந்தைகள் ராமனுக்கு தெரியாது. ஆனா என்னன்னா இவாளை சேர்த்து வச்சது அற்புதமான ராமாயணம். அந்த ஒரு அந்த ஒரு பாட்டு குசீலவோ குசலவோ நவதாரிடம் குசல்லவன் பேரை வச்சுட்டு இருக்க. ஆனா அவளுடைய என்ன பெரிய பாட்டுக்காரன அவ்வளவு அழகா வந்திருக்கு. அது என்ன அந்த வால்மீகியனுடைய ஒரு திவ்யமான ஒரு அனுகிரகம். அந்த குருவனு கிரகம் இருந்தா எதையும் சாதிக்கலாம் சொல்றது. அவர் என்ன பண்ணார் அழகா அதுக்கு கொடுத்துட்டார். அவர் பாட்டுக்கு பாடிட்டு அவரை கொண்டு சொல்லிட்டார், சொல்லி கொடுத்துட்டு விட்டார். இதெல்லாம் குழந்தைகள்லாம் அந்த மூல மூலையில பாடுறது. யாரா கேட்டு ஒரு வாழ்வழம் கொடுப்பாளாம் பத்தில சம்பாவனை. அதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். என்னன்னா எதையும் எதிர்பார்க்கிறேன். நீங்க அதிகமாக எதிர்பார்த்து அதை வரலைன்னு தான் மனசுக்கு கவலை. அவன் எதிர்பார்க்கல. அவன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நம்ம ஏதோ வாசம் அழகா பாடிட்டு இருக்கோம், நம்ம பாடினா பத்து பேர் கேட்கிற அளவுக்கு நம்மள பேசுகிற அளவுக்கு வேற என்ன சந்தோஷப்படும். அந்த என்கரேஜ்மெண்ட் தான் அவளுக்கு வேண்டி இருக்குது. வேற வேலை எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ சாப்பிட கொடுக்குற அம்மா வந்து வீட்டில் வேற நிறைய சாப்பாடு போடுறோம், வேற என்ன வேணும் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு தோதனை பண்ணிட்டு இருக்கேன். அரசாங்கத்தில் கூப்பிட்டுருக்கார், அழகா பாடிட்டு இருக்கார். என்ன ஆச்சுன்னு அந்த பாட்டுக்கு என்னமோ அழகா பாடுறாருன்னு சொன்னார் ராமனுக்கு. உங்களுடைய தரித்திரம் பாடுறான்னு சொல்லல, ரொம்ப அழகா பாடுறாங்க. சரி வைங்க உட்கார்ந்தா இந்த பாட்டு பாட பாட மேல பாலகாண்டமாச்சு, அயோத்தியா காண்டமாச்சு, அரண்ய காண்டமாச்சு, கெட்டிந்தா காண்டமாச்சு, என்ன ஆச்சுன்னு ராமன் பாத அவரா தாங்க முடியல. என்ன எட்டி இருந்தா ஒவ்வொரு சமயத்துல கேட்கறது அதுல பாட்டோ இல்லையோ சேர்ந்து எழுந்து சரியா கேட்க மாட்டேங்க. என்னடா பண்றது கிட்ட வந்து விட்டார். கிட்ட வந்து அந்த குழந்தைகள் நடுவுல கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. மமா பீதன் பூதிகரம் பிரதட்சதே, எனக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறதே அப்படின்னு அந்த ராமாயணம் மாதிரி அம்பாளுக்கும் இந்த திவ்யமான ஒரு சரித்திரத்தை கேட்க ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது. முகம் மலர்ந்தது, சந்தோஷமாக இருக்க. அதை கண்டு அந்த முகத்தினுடைய மலர்வையும் அந்த மலர்ச்சியும் அந்த கண்களுடைய பார்வையும் பார்த்து அழகா சொன்னார். இப்ப நமக்கு என்ன அந்த பகவானுடைய ஒரு திவ்யமான சரித்திரத்தை ஒன்பது ரசங்களோட பாடினால் அந்த பாடினதான சரித்திரத்தை காது கேட்டதுன்னு சொன்னே அந்த ரசங்கள் என்ன அப்படிங்கிறது அடுத்ததாக சொல்லுது. சிவே சுங்காரார்த்ரா கதித ரஜனே குச்ச நபரா சரோடா கங்காயாம் கிருஷ சரிதே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீட்டா சரசிருஹ சௌபக்ய ஜனனி சகேஷு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டி சகருணா கிரிசிவே சுங்காரார்த்ரா. அந்த பரமேஸ்வரர் இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஈர நெஞ்சையா பார்க்கிறாளாம். அந்த கண்கள் ஈரமா இருக்கான் பரம. ஏன்னா சுங்காரம் ஒரு அழகு ஒரு ஆனந்தம். என்ன இந்த பரமேஸ்வரனா வைராக்கியத்தோட இருந்தவர் ஒரு ஆசை. இந்த பரமேஸ்வரன் தபஸ் பண்ண தொடங்கினார் சார். மன்மதன் இருக்க வேற எரிச்சு விட்டார். பரமேஸ்வரனை எப்படி வழங்கி கொண்டு வர்றது? இந்த பார்வதி தேவி பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க ஹிமவான் பார்த்தார். இது என்னடா அது பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் வயசு வந்துட்டு அப்படின்னு எங்க கேட்டாலும் பார்வதி நிச்சயமா சொல்லிவிட்டாலும் எனக்கு பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பாவா இருக்கக்கூடியதான ஹிமவான் என்ன பண்றார், பரமேஸ்வரரை போய் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக போறார். போனா தபஸே பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை நாள் உட்கார்ந்தாலும் கண்ணு திறக்கல சுவாமி. வேற யாராவது இருந்தா ராஜா அவர் சைன்யங்களை அனுப்பிச்சு மந்திரிகளை அனுப்பிச்சு கொடுத்து வரலாம். இவர் சமாதியில இருந்தா என்ன பண்றது? என்ன பம்பா இருக்க, எப்பதான் கண்ண திறப்பாரு? தெரியாது சார் இருக்கிறாங்க, இருக்கிறவர் இவர் எப்ப கண்ண திறக்கிறது, எப்ப கல்யாணம் பேசுறது, எப்ப கொடுக்கறது ஒண்ணும் தெரியல. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் இருக்கு பார்த்தா, அவளுக்கு எப்ப வந்தாலும் உங்க பொண்ணு சமாச்சாரம் என்னாச்சு, கல்யாணம் எப்ப, எப்ப ஜாதம் போட போறேள், இதான் விவகாரம். அவளுக்கு ஜாதம் இல்லாத மாதிரியே எப்ப பருவ ஜாதம் போட போறேன், பருவ ஜாதம் இல்லையோ. ஆனா வரவாள்லாம் இப்படிதான் பண்றது கேக்குது. அவ அதுல பொண்ணு இருக்கு சார், அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா, அவ பொண்ணுங்க அவ ஜாதம் பண்றா, நீ என்ன கேக்குறது? ஆனா சும்மா இருக்க மாட்டா. லோகத்துல ஜனங்கள்லாம் எப்படி இருப்போங்க? அதுல பொண்ணு கல்யாணம், கல்யாணம் ஆச்சுன்னா எத்தனை வருஷம், ரெண்டு வருஷம், ஒன்னும் பயத்துல ஒண்ணும் கட்டி பழகலையா, இப்படி ஏதோ கேட்டுட்டு இருப்பாங்க. என்னதான் இது சாதாரணமான ஒரு பேச்சு நோக்கத்துல, என்ன அவளும் கஷ்டப்படணும், ஒரு குழந்தை பறக்கணும், அதுக்கு எல்கேஜியில சீட்டு கிடைக்கிறேன் கஷ்டம், நான் பட்டது அவள் பட வேண்டதா? இது சாதாரணமாக உயிரில் நடக்கக்கூடியதான ஒரு சரித்திரம் தான். இப்படி கேட்டு கேட்டு கேட்கும் பொழுதெல்லாம் இமாவனுக்கு மனசுல கவலை, பொண்ணை பார்த்தா அப்பாவுக்கு கவலையா இருக்கு, என்னடா பண்றதுன்னு. இவர் பார்த்தார், இந்த பார்வதியும் வேற சில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறார், அந்த சிவனும் கண்ணை திறக்க மாட்டேங்கிறார், ஊர்ல இருக்கிறவனும் இப்படி இருக்கு, என்ன பண்ண மத்தியஸ்தமே பிரபலம் விஜயத்தே, என்ன பண்ணினார்? இந்த கல்யாணம்ங்கிற ஒரு பேச்சே நிறுத்தி விட்டார். அதை பத்தி ஒரு எவர்ட்டும் நடக்கிறதும் நடக்கட்டும், மேனேஜர் பிரின்சிபல் என்ன ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலன்னா விட்டு விடுன்ட்டார், தானா டைமில் சால்வ் கொஞ்ச நேரம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு மறுபடியும் அந்த நாரதருக்கு பொறுக்கல, மறுபடியும் வர என்ன சொல்லுங்க அந்த பொண்ணு கல்யாணம் விஷயம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு, என்ன பைக்கிய மாதிரி இருக்கல, பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டே இருந்த தபஸ் பண்ணிட்டே விடுறதா, நீங்க விட்டுருதா? உன் பொண்ணு எப்ப ஆசைப்பட்டாலோ என்ன பண்ணணும், அவரை வழிக்கு கொண்டு வரணும் பாத்தீங்களா, இவருக்கு என்ன வேலை என்ன என்ன பண்றது? நீ இந்த பொண்ணை அங்க பரிசரியக்கு விட்டுருங்க, என்னைக்காவது ஒரு நாள் கண்ணை திறந்து பாப்பாளோ இல்லையோ, திரிலோக சுந்தரியா ஜெகன் மாதாவை பார்த்ததுமே தானா தபத்து விட்டுருவார் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாரு. இங்க ஞாபகம் இருக்கணும், நாரதர்னு சொன்னா இதை கலாம் ஓட்டுறவர்னு அர்த்தம் இல்லை, நரசம்மந்தி நாரம் அஜானம் தத்யதி கண்டயதி இது நாரதா, அஜானத்தை போக்கக்கூடியதான குருன்னு அர்த்தம். அந்த குருவானவர் இப்படி ஒரு வழியை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, சரீர பறவை சரீர்னு கொண்டு போய் விட்டார். விட்டா தினந்தோறும் ஒரு ஸ்நானம் பண்ணி அழகா புட்பங்கள்லாம் கொண்டு வந்து அந்த பரமேஸ்வரனுக்கு முன்னால வச்சு அவர் என்னைக்கா கண்ணுக்கு தரதா பூஜைக்கு உபயோகப்படும் எல்லா சந்தனங்கள்லாம் அரைச்சு எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களா, பத்து பதினஞ்சு நாள் திறக்கலை, கண்ணை திறக்கலைன்னு. ஆனா ஒரு நாளைக்கு கண்ணை திறந்தார் சார், என்னடா ஆச்சுன்னு அம்பாவுடைய வலையில விழுந்துட்டார். இதுவரைக்கும் விகாரஹே தௌசதி விக்ரயந்தே ஏஷம் நகே தாம்சி தயேவ தீராஹ அப்படின்னு அதிதீரமாக பண்ணக்கூடியதான் தபஸ் பண்ணிட்டு இருந்த பரமேஸ்வரனும் கடைசியில என்ன சொன்னார், அம்பாளுடைய ஒரு மகா லாவண்ய செய்வது அந்த ஆனந்தத்தை பார்த்து ஜகத்தை உஜ்ஜீவனம் பண்ணணும் எனக்கூடியதான திருவுள்ளத்தினால விவாகத்துக்கு கல்யாண விவாகத்துக்கு சம்மதிச்சார், அப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு விக்கிரகம் அப்படின்னு அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணி காளிதாசன் அப்படி அழகா நமக்கு சொல்ற. அப்படி சிவே அந்த பரமேஸ்வரனை பார்த்து ஸ்ருங்காரா ஒரு காலத்துல எப்படி இருந்தது சுவாமி, நீங்க இந்த உலகமே எனக்கு வேண்டாம்னு எதையும் கவனிக்காம தபஸ் பண்ணினீரே இப்ப எப்படி இருக்க அப்படின்னு ஸ்ருங்காரா ததிதர ஜனே குச்சனவரா, மற்ற மனுஷியாளை பார்த்ததுமே வெக்கம், இது திவ்ய ஸ்திரீ லட்சணம், மற்ற ஸ்திரீகளை மற்ற புருஷாலை கண்டதுமே ஒரு விக்கம், கங்கா மாதா பார்த்ததுமே ரோஷம் ஏற்படுறதும் கேட்டனர், எம்மாதிரிதானே அவளும் ஒரு பெண்ணு, அவள தலையில வச்சுட்டு இருக்காரு, சாதாரணமா சொல்றோம் ஆத்துக்காரைய தலையில வச்சுட்டு ஆடுறாங்க, அந்த நஜமா பரமேஸ்வரத்து வந்தது, கங்கையை தலையில வச்சுட்டு இருக்காருன்னு அதை கண்டா பார்வதிக்கு ரோஷமா, சரோஷ கங்காயாம் இருசகரி விஸ்மயவதி, கங்கா தேவியை தலையில வச்சுட்டு இருக்க, கங்கா மாதா மேல இருந்து ஆகாசத்துல இருந்து கீழே வரணும், வரதுக்காக பகீரதன் என்ன பண்ணியதை தபம் பண்ணின, ஏன் அவருடைய தாத்தாவுக்கு பெரியவர்கள் அவ கபில மகர்ஷியினால எரிக்கப்பட்டார், அந்த எரிக்கப்பட்டதுமே என்ன ஆச்சுன்னு, அவள்லாம் எரிஞ்சு போனது அவருடைய கோபத்தினால எரிஞ்சதுனால எலும்பே கிடைக்கல, அப்படி எரிஞ்சுக்கிட்டாராம். இப்ப சாதாரணமா ரெகுலரா எரிக்கிறது இல்லாம இந்த கரண்ட் இதுல போட்டாலும் அடுத்த நாளைக்கு எலும்பு தரான். ஆனா எங்க கபிலர் எரிஞ்சார் சார், எலும்பே இல்லைன்றார். அப்படின்னு இருந்தா அது என்ன பவரோ என்ன சென்டிகிரேடோ என்ன போட்டோம் தெரியல. வெறும் ஒரு சமயம் அப்படி கண்ண தரம் சார், அவ்வளவுதான். எல்லாரையும் எடுத்துக்கிட்டார் சார். ஒருத்தருக்கு எலும்பு கிடையில ஒண்ணும் கிடைக்கல, என்ன பண்றது? அப்ப போய் கேட்கிற, கேட்கும் பொழுது சொல்ற, அசமஞ்சர் சந்தது அவருடைய அண்ணன், அவருடைய குழந்தை அம்சுமான். இந்த அம்சுமான் போய் கேட்கிற, இப்படி எரிச்சுட்டேல எங்க சித்தை பார்க்கல, என்ன பண்றது ஒண்ணும் தெரியல, அவளுக்கு நல்ல கத்தி கிடைக்க வேண்டாமா அப்படின்னாரு. நீங்க யாராவது தேவலோகத்தில் இருக்கிற கங்கையை கொண்டு வந்தா அந்த கங்கை இந்த சாம்பலுக்கு மேல விழுமையானால் எல்லோரும் உத்தம லோகத்தை அடைவார்கள். அந்த அசமஞ்சத்தினுடைய பையன் அம்சுமான் அவர் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணினார், அதையும் விடல. அவருடைய புள்ள இருக்கிற பாத்தியெல்லாம் அவரும் ரொம்ப நாள் ராஜ்யத்தை பரிபாலனம் அவரும் ட்ரை பண்ணல, விட்டார். அதற்கு பிறகு பகீரதன் வந்தார். இவரும் சில ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ராஜ்யம் பண்ணினார். அதற்கு பிறகு அவர் தோணித்தான், நம்ம மூதார்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தை தன்னுடைய பையனுக்கு பட்டம் கட்டி தபசுக்கு போனார். சில ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணினார். கங்கா மாதா பிரத்யட்சமான பிரத்யட்சமா என்ன ஆயிடுச்சிருந்தார், நான் வரேன் பூலோகத்துல உங்க பெரியோர்களுடைய சாம்பலையெல்லாம் நாங்க நினைக்கிறேன், அவர் குத்தம் கதிக்கு படம் எட்டணும்னு அனுகிரகம் பண்ணினார். ஆனா ஒண்ணு சொன்னா, இந்த பூலோகமானது நான் மேல இருந்து கீழே விழுந்தா அப்படி சமுத்திரத்தை மூழ்கி போயிடும். ஏன் அந்த மேல இருந்து கீழே விழுப்ப என்னுடைய வேகம் அப்படி, ஆகையால் இதை தாங்கக்கூடியதான திறமை அந்த பரமேஸ்வரனுக்கு தான் உண்டு அப்படின்னு கர்வமா சொன்னாங்க. அதனால நீங்க பரமேஸ்வரனை அழைங்க. பரமேஸ்வரன் தபஸ் கொடுத்து தபஸ் பண்ணின பரமேஸ்வரன் ஒத்துண்ட. அந்த கர்வமே பேசினாள் பார்த்தல, அதை கொஞ்சம் அடக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணினார், தன் தலையில வாங்கிட்டாரா, வாங்கிட்டா என்ன பண்ணினார், அந்த ஜடையானது எப்படிதான் டைட்டா போட்டாரன்னு தெரியல சார், ஒரு ட்ராப் வெளியில வரல சார். ஜலை முழுக்க ஜடக்குள்ள மாட்டிட்டு எடுத்து அவ்வளவு வெளியில வரல, மேல இருந்து விழுந்துருக்கு தெரியறது. ஆனா என்ன, எல்லாமே அந்த எவ்வளவு அந்த கங்கை முழுக்க ஜடக்குள்ள இருக்கு. பார்த்தாரோ என்ன சுவாமி இப்படி பண்ணிவிட்டேல, எங்களுக்கு வேணுமே இருந்தார். ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து வரும்போது அந்த ஜடையை குத்தி விட்டார். அப்ப அதுல இருந்து கீழே விழுந்ததான், மூணா பிரிஞ்சு வந்தது. அதான் பாகீரதே திரிபதகா ஐயத் கங்கா ஆகாச கங்கான்னு ஒண்ணு, பாதாள கங்கான்னு ஒண்ணு, நடுவுல இந்தூர்ல இருக்கிற கங்கைக்கு தான் ஆகாத பாகீரதின்னு வரும். அந்த பாகீரதி வந்துட்டே இருக்காளாம். வரும் பொழுது கண்ணு முனிவருடைய ஆசிரமத்தை அழிச்சு கோபம் வந்துரு, என்ன பண்றதுன்னு அந்த கமண்டலத்துக்குள்ள விட்டு குடிச்சுட்டார். காணவே அவருடைய கங்கை என்ன பண்றது, காது வழியா விட்டாரா, மறுபடியும் அப்படி வழியில வந்தார். இப்படி அழிச்சுட்டு போய் அந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அது கீழே போய் அந்த ஓட்ட வழியா பாதாளத்துக்கு போய் அங்கே கபில தபஸ் பண்ணினக்கூடிய ஆசிரமத்தை முழுக்க நினைச்சேன். அங்க இருக்கக்கூடியதான அத்தனை மகர்ஷிகளும் மேல்லோகத்துக்கு போனாங்களா, இப்படி திவ்யமான ஒரு சரித்திரம். அதான் அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணியா, அந்த கங்கை அண்ணிலிருந்து ஒரு பகுதியை தலையிலே வச்சுட்டு இருக்காராம், ஒரு பகுதி எவ்வளவு வேணுமோ இந்த லோகத்துக்கு. அந்த கங்கையானது ஜீவநதியாக இருக்கு, எப்பொழுதும் ஜலம் இருந்துட்டே இருக்கும். இது அதிகமாக விட்டேன்னு இந்த பூலோகத்துல எல்லாம் அடிச்சுன்னு போயிடும், அதுக்காக கொஞ்சமா மீதி எல்லாம் அவர் தலையில இருக்கு. ஆகையால் தான் சரோஷா கங்காயாம் கிரிஷ சரிதே விஸ்மயபதி. அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு சரித்திரம் இருக்கு பத்தல, அதை கேட்க கேட்க ஒரு ஆனந்தமா, என்ன அழகான ஒரு சரித்திரம். திரிபுர சம்ஹாரம் பண்ணினார் சார் அவர். அந்த திரிபுராசுரன் ஒரு ராட்சசம், மூவலத்தையும் ஒரே மாதிரி துன்புறுத்தினானாம். யாரும் அவனுக்கு மற்றவர்கள்லாம் ஒன்றும் இல்லை, அத்தனை பேரும் துன்புறுத்தினாராம். அப்படிப்பட்டதாக அந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணணும் என்பதற்காக பரமேஸ்வரனை குறித்து தேவதைகள் எல்லோரும் போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு சம்ஹாரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பித்தார். சம்ஹாரம் பண்ணும் பொழுது இந்த பூமியே ஒரு தேரா பண்ணிட்டாராம். அந்த தேருக்கு சக்கரமாக சூரியன் சந்திரனையும் சேர்ந்துட்டார். மேரு பருவதத்தை வில்ல ஆக்கிட்டார். ஆதிசேஷனை அந்த நான்கு ஆயிரம் கட்டிவிட்டார். மகாவிஷ்ணு திருமால இருக்க அவரை தான் அம்பா வச்சிருந்தாரா. அவருடைய நாபியிலிருந்து வந்ததான அந்த பிரம்மதேவர் இருக்க பார்த்தா அவரை சாரதியா ஆக்கின்றாரா. நாலு வேதங்களையும் நாலு குதிரையாக ஆக்கின்றாரா. உபநிடத்தை அவருக்கு உட்காரக்கூடியதான இடமாக ஆக்கின்றாராம். ஏன்னா உபநிட பிரதிபாத்தியமா இருக்காரல்ல, சர்வோபனிஷத்துட்டா சாந்தியதீத கலாத்மிகா அப்படின்னு. சாந்திங்கிறது நிலை, அந்த நில மனசுல கொந்தளிப்பில்லாதான் அந்த துரிய தத்துவத்தை துரியா காபித்வம் காபித்வம் துரதிகமன் நிசீம மகிமா அப்படின்னு விசேஷமாக இந்த ஜாகிரத ஸ்வப்ன சுழத்தை எனக்கூடியதான மூன்று நிலைகளுக்கு அப்பாற்பட்டதான் நிலை, சாந்தமான ஒரு நிலை, துரியமான ஒரு நிலை. எந்த நிலையில ஒரு கொந்தளிப்பும் இருக்காதோ, அறியாமையும் இருக்காதோ, காலம் எழுந்ததுமே உங்களுக்கு மனசுல ஏதாவது ஒரு கவலை. ஸ்வப்னத்துல பார்த்தீங்கன்னா இந்த கவலை இல்லாம வேற கவலை, புரி விடுறா போல சொப்னம், மேல இருந்து கீழே விடுறா போல ஒரு சொப்னம், உங்க கட்டுல அப்படியே தேவலோகத்துக்கு கொண்டு போறா போல ஒரு சொப்னம், கத்துறாங்க அங்கிருந்து விழுந்தா என்ன அர்த்தம், விழாம தானே எடுத்துட்டு போறா, நீ இங்க ஒரு பண்ணுமா, விழுந்து விட்டா என்ன பண்றது சார், கத்தி எழுந்தா அவ்வளவுதான் கிருட்னா பண்ணுறோம், மறுபடியும் சொப்னம் தூங்கினா வருமான, அந்த சொப்னம் வராது, சொப்னம் வரா விவகாரம் முழுக்க. இப்படி சொப்னத்திலையும் கவலை உண்டு, ஜாக்கிரத்திலையும் கவலை உண்டு, தூக்கத்துல கவலை உண்டு, ஆனா அந்த கவலை தெரியல. அதனாலதான் காலம்பரை எழுந்ததே மறுபடியும் அந்த கவலையில வந்தாச்ச, தூக்கத்துல தெரியல நமக்கு ஒரு விவகாரமும் தெரியல. ஆனா இந்த மூணு நிலையிலயும் இருக்கக்கூடியதான சம்ஸ்கார ரூபமாகவோ ஸ்தூல ரூபமா இருக்கக்கூடியதான எல்லா கவலைகளும் போனதான ஒரு நிலை ஒன்று இருக்க, எதை அறியாமையும் இல்லாதான ஒரு நிலை, அதுக்குதான் சாந்தி நிலைன்னு பேரு. அது ஆத்ம தத்துவத்தை அறிந்த பிறகு வரக்கூடியதான ஒரு நிலை. ஆனா அந்த நிலையில என்னடான்னா கொஞ்ச நேரம் ஆனா போயிடுறது சார், சமாதி ரொம்ப நேரம் இருக்க மாட்டேங்கிறது, ஒரு அரை மணி நேரம் இருக்கிறது முடிச்சுக்கிறேன், முடிச்சுட்டு பழைய மாதிரி எல்லாம் தெரியுது, உலகம் தெரியுது, ஆனா உலகம் பொய்னு தெரியுது, நம்மளை தாக்காதுன்னு தெரியுது, இருந்த போதிலாம் அது உலகத்தை பார்த்தா மறுபடியும் பழைய ஞாபகங்கள்லாம் வருது, அதுவும் இல்லாம இருக்கலமையானால் அதை மறைஞ்சு இந்த சரீரமும் கீழே விழுந்ததவிர வரக்கூடியதான விஜயமும் இருக்க, அதுக்கு சாந்தி அதீத கலான்னு பேரு, சாந்தா கலா சாந்தி அதீத கலா அப்படின்னு சொல்றது சாஸ்திரங்கள்ல வழக்கம். இப்படி திவ்யமான ஒரு சரித்திரத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியதான அம்பாள் அந்த பரமேஸ்வரனுடைய சரித்திரத்தை கேட்டுக் கொண்டிருக்க, திரிபுராசுரன் இப்படி வந்திருக்க, அவரை சம்ஹாரம் பண்றதுக்காக தேவதைகள் போனா, பரமேஸ்வரனா நாடினா, பரமேஸ்வரன் இப்படி எல்லாம் தயார் பண்ணி இது பண்ணினார் அப்படின்னு விசேஷமாக ஸ்காந்த புராணத்துல முர்வே மௌர்வே மூர்திரதர்சராசன சிரஹ சஞ்சாரி சக்கரத்வயம் சக்கராந்த நிகிதம் சரஹ ததுதரே சுதத்தேகயா அப்படின்னு விசேஷமாக அந்த பரமேஸ்வருடைய சரித்திரத்தை இந்த ஸ்காந்த புராணம் விசேஷமாக சொல்லு. இப்படிப்பட்டதான சரித்திரத்தை எல்லாம் அம்பாள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அது கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நடுவுல கேட்கிறாளாம், ஓஹோ அப்படியா, அந்த பரமேஸ்வரன் தன்னுடைய வில்ல மேரு பருவத்தை வில்ல ஆக்கின்றாரோ, ஆதிசேஷனை தான் நான்கயர் ஆக்கின்றாரோ, அதற்குள்ள மகாவிஷ்ணு தான் அம்பா இருந்தாரோ, இவெல்லாம் கேட்டுட்டு இருக்காளாம். ஆமா அப்படி இருந்தாரு. அப்ப மகாவிஷ்ணுக்கு கொஞ்சம் ஒரு கர்வம் ஏற்பட்டாரோ, என்ன நாமத்தானே திருப்பரனை கொல்ல போறோம், ஏன்னா அம்பு தானே போய் குத்த போறது அப்படின்னா, இந்த கர்வத்தை கண்டாராம் பரமேஸ்வரன். ஓஹோ என்னடா நேர் வில்லுல அம்ப கூட்டாலேட்டார், அவர் வில்லுல அம்ப கூட்டினா தானே அந்த அம்பானது போய் இடிக்க அப்பதானே கொல்ல முடியும், இது என்ன அம்ப கூட்டாலே என்ன பண்ணினார், ஒரு சிரிப்பு சிரிச்சாராம், அந்த சிரிப்பினாலேயே திருப்பராசன் எரிஞ்சு போயிட்டான், முப்பூரம் கட்டி எரிஞ்சு போயிடுது. அவ்வளவு விவகாரம் என்னடா, அந்த அம்பானது இருக்கிறது அப்படியே நிக்கிறதான். அப்பணி செஞ்சுடைய ஆதி புராதனன் முப்புறம் சென்றன் என்பர்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மலகாரம் மும்மலமாகுமாம், அப்புறம் வேதனை அறிய யார் அறிவாரு, அந்த சிரிப்பு தான் அவளை கொன்னது. முப்புறங்கள் எல்லாமும் மும்மலகாரிய மூணு மலங்களாம், எது ஆணவ மலம், காயிக மலம், கார்மக மலம், கார்மிக மலம் அப்படின்னு மூணு மூல மலங்கள் தான் மூணு புறங்களா இருந்துதான். அந்த மூணு மலங்களையும் அவர் சிரிச்சு அப்புறம் வேதனை யார் அறிவாரோ, யாரு யாருக்கு தெரியும்னு அப்படிங்கிறார் திருமூலர். விவகாரம் இத்தனை விவகாரங்களையும் பண்ணியிருந்த இந்த பரமேஸ்வரன், இந்த பரமேஸ்வரனுடைய திவ்யமான சரித்திரம் இது சாதாரணமா லோகத்துல தெரியறது இல்ல. மகாகவிகள் திருமூலர் போன்றதான கவிகளோ ஸ்காந்த புராணமோ இதை நிதானமா பார்க்கணும், ஏன்னா அந்த கிரந்தங்கள் வெளியில அவ்வளவு விஸ்தாரமாக வரல. என்ன சாஸ்திரபத்தமா இருக்கு எல்லாமே. இந்த ஸ்காந்த புராணங்கள்லாம் பார்த்தேன்னா அது அந்த சைவ சம்பந்தமாகவே இருக்கு. அந்த சைவ சாஸ்திரம் யாருக்கும் தெரியல. சைவ சாஸ்திரம் மூணா பிரிஞ்சு போயிடுது. காஷ்மீர சைவம்னு ஒண்ணு, வீர சைவம்னு ஒண்ணு, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியதான தனி சைவம். இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியதான ஒரு சைவம் இருக்கு, இது ஒரு தனி வழி. இது பக்தி பிரதானமாக இருந்து கொண்டு துவைத்த சம்பந்தமாக இருக்கு. காஷ்மீர சைவம் அப்படியே அத்வைத சம்பந்தமாக இருக்கு. இது ரெண்டும் இல்லாம இந்த கர்நாடக தேசத்துல லிங்காயத்துகள்னு இருக்கா. லிங்கத்தை எப்பொழுதுமே உடம்புல போட்டுட்டு இருப்பாவா, அது வீர சைவம்னு பேர். அவ ரொம்ப வீரமா இருப்பான் விவகாரம் முழுக்க பேசுறது. அவளுடைய நைவேத்தியாதைகள்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பார்க்கக்கூடியதான் இந்த சித்தாந்த சைவம் இருக்கு. இந்த சித்தாந்த சைவத்தை விஸ்தாரமாக சொல்லியிருக்க ஸ்காந்த புராணம், சூத சம்ஹித முதலிய கிரந்தங்கள்லாம். அப்படி இந்த சரித்திரத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம் அம்பாள். அதனால்தான் கிரிஷ சரிதே விஸ்மயவதி ஹராஹித்யோ பீதா அப்படி அந்த பரமேஸ்வருடைய சரித்திரத்தை கேட்டுட்டு இருக்கா. நடுவில் அந்த பரமேஸ்வரனுடைய உடம்புல இருக்கக்கூடியதான பாம்புகளை பார்த்தா, பாம்புகளாகதான் எல்லாருக்கும் பயம் தானே சார். ஏன்னா அது எப்பவுமே புசு புசுன்னு சத்தம் பண்ணிட்டு இருக்கு, அது கடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஏதோ நினைக்கிறோமே தவிர அதை பல்ல புடிங்கியாச்சுதான். புடிங்கியாச்சுன்னு உங்களுக்கு என்ன தெரியும், அது எடுத்து போட்டுக்க முடியுமா? சரி பாம்பு தான் நம்ம ஆத்துக்கள் வந்து இருக்குல்ல, நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டுட்டு நீங்க தூங்கு வேணும். என்ன சுவாமி என்ன ஆகும்னு தெரியாதுன்னு. இந்த பாம்புக்கு விஷமே இல்லையம்மா, அது கடிச்சா ஒண்ணும் ஆகுதுன்னு. கடிச்சா அவனுக்குன்னு தெரியும், போன பிறகு எனக்கு விஷம் இருக்கா இல்லையா. ஆனா அந்த பாம்புகளுக்கேண்டா ஒரு மாதிரி அருவருப்பு பயம். சரசிருக சௌபாகிய ஜனனி, அதே போலயே சரசிருகங்கள் இந்த தாமரைகள், இந்த தாமரை கண்டா உன்னை விட நான் அழகா இருக்கேனே அப்படின்னு ஒரு ஆனந்தம். அதனால சரசிருக சௌபாகிய ஜனனி சகீஷு ஸ்மேராதே, எல்லாத்த விட சகீஷு தன்னுடைய தோழிகள்லாம் இருக்காளே அவள்கிட்ட சிரிச்சுண்டு பேச்சுட்டு இருப்பாளாம். இந்த ஒரு தத்துவம் தான் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். லாலித்யம் லலனயத்யா, ஓஹோ அம்பாளுக்கு லலிதான்னு பேரு. இந்த லலிதான்ங்கிறது என்ன சொல்றது, எப்பொழுதும் சிரிச்சுண்டு சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருக்கணும். அதனால்தான் லாலித்யம், லலிதமாக இருக்கிறது, ரொம்ப சீரியஸாக இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும். பெண்கள்லாம் அப்படி இருக்கணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதனால்தான் புருஷர்களுக்கு தான் சிரமம் சொல்லியிருக்கு. அங்கே போறது அங்கே போறது பண்றது, வீட்டை மேனேஜ் பண்ணிட்டு ஆத்திர சௌக்கியமா இருக்கணும். வீட்டில் ஸ்திரீகள் ஆனந்தமாக இருந்தாதான் வீடு ஆனந்தமாக இருக்கும். வீடு ஆனந்தமாக இருந்தாதான் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு மனசு நிம்மதி வரும். நீங்கள் ஹவுஸ்ன்னு சொல்றது இல்லை, ஹோம்ங்கிற. இப்பெல்லாம் ஹோம் மேக்கருங்கிறவ, வீடை கட்டுறாளோ என்ன தெரியல, ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறதெல்லாம் போயிடுது. இப்போ ப்ரொஃபஷன்னா ஹோம் மேக்கர்னு பண்றோம். நிஜமா அப்படி இருக்காளான்னு பார்க்கணும். வசுதா ஒரு பெண்ணுன்னு சொன்னா அந்த வீட்டுல நிறைவா இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். இருக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் சௌக்கியமா அமைச்சுட்டு எல்லாத்தையும் நடத்த தெரியணும். ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா அதுல ரொம்ப சூறாளா இருந்தா நம்ம ஸ்திரீகள்லாம் அப்படி சகேஷு ஸ்மேராதே, தோழிகளோட எப்பொழுதும் சந்தோஷமா ஆனந்தமா இருப்பாள். இந்த மனசுல ஒரு ஆனந்தம் இருக்கு பார்த்தால அது ரொம்ப முக்கியம். அந்த ஆனந்தத்தை வரவழைக்கணும். அப்படி ஒரு ஆனந்தமா இருந்துட்டு இருக்க மை ஜனனி திருஷ்டிச கருணா. ஆனா இவர்கள் இருக்கட்டும்மா அம்மா, என்னிடத்துல ஒரு பார்வை மட்டும் ரிசர்வ் பண்ணி வைந்த கருணையோட இருக்கிற பார்வை, மற்ற பார்வைகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டனே. சிவனிடத்துல சிருங்காரமாக அன்போட பாக்குற, மற்ற ஜனங்களோட வெக்கத்தோட பாக்குற, கங்கையில ரோஷத்தோட பாக்குற, பரமேஸ்வரனுடைய சரித்திரத்தை சொல்றவாழ்கிட்ட ஒரு விஸ்மயம் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காய். பாம்புகளை பார்க்கும் பொழுது உன்னிடத்துல பயம் ஏற்படுறது, அந்த தாமரையை பார்க்கும் பொழுது ஒரு கர்வம் ஏற்படுறதுன்னு கதம் பார்க்கறேன் உங்க கண்ணுல தெரியறது. ஆனா உங்க தோழிகளோட நீங்க பேசும் பொழுது அம்பாள் ஒரு வேலையும் செய்யலையா. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற இந்த உலகம் முழுக்க 7-14 புவனங்கள் போன்றதான ஒரு அண்டம், இந்த அண்டம் போறதான ஆயிரக்கணக்கான அண்டங்கள் உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. கண்ணை திறந்தா சில அண்டங்கள் பறக்கிறது, கண்ணை மூடின போயிடுறது. சகசிர கோடி அண்ட நாயிகா, ஆயிரம் கோடியான அண்டங்கள் அம்பாளுடைய ஒரு அதீனத்துல இருக்கு. ஆனா அத்தனை அண்டங்கள்ல யாரா இருக்கு, என்னென்ன கவலை, என்ன ஏற்படுறது, யார எப்படி காப்பாற்றணும், கவலைப்பட்டு இருக்காளோ ஒண்ணு கிடையாது. என்ன சொன்னார், மந்திரிணே நியஸ்த ராஜ்யூ. இந்த ராஜ்யபாரத்தை எல்லாம் மந்திரிணி மீனாட்சி தலையில கட்டிட்டாலும் நீ பார்த்துக்கொண்ட. அப்ப நீர் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ல, கதை பேசிட்டு இருக்கேன், காவியங்கள்லாம் பேசிட்டு கவலைப்பட்டு இருக்கான். இதான் பெரிய நிலையில இருக்கும் பொழுது அந்த சீஃப் ஆஃப் ஆர்கனைசேஷன் பத்தில எல்லா தலையெழுத்தும் அவர் வச்சுக்கூடாது. அவர் என்ன பண்ணணும், அவளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு மேல் பார்வையோட இருக்கணும். இப்ப அப்படிதான் இருக்கா, ஐடி கம்பெனியில பார்த்தாலும் 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் மீட்டிங் தான், என்ன பேசுறாளோ என்னமோ. அந்த மீதி சமயம் செல்போன்ல பேசிட்டு இருக்கா, வேலை என்ன பண்றான்னு ஒண்ணும் தெரியல. ஆத்துக்கு வர்றது மட்டும் ராத்திரி 11 மணிக்கு. ஒரு காலத்துல 5 மணி வரைக்கும் உங்களை காபீஸ்னா 5 மணிக்கு மேல 5.5 மணி வரைக்கும் நீங்க உட்கார்ந்துடலாம். ஏன் உங்க கொடுத்த டயத்துல உங்களால பண்ண முடியலையே அப்படின்னு நான் லேசி பெறுவோம் நினைச்ச நாட்கள் போச்சு. இப்ப மணிக்கணக்கு ஆபீஸ்ல உட்கார்ந்தாதான் அந்த வசதின்னு நினைக்கிறேன். அப்பாள் அப்படி இல்லையா, என்ன பண்ணினா தெரியுமோ, நான் எல்லா பாரத்தையும் கொடுத்துட்டு அவ எப்பாவது கேட்டா ஒரு சின்ன சமாதானம் அவ்வளவுதான். அப்படி ஒரு விஷயம் இருந்தது. ஆகையால் சகிஷ்மேராதே, இப்படி எல்லா விதமான பார்வைகளும் நவரசங்களோட பார்வைகள்லாம் அம்மா நீங்க எல்லாருக்கும் கொடுக்கிறேன். ஆனா ஒரு பார்வை மட்டும் மிஞ்சி இருக்கு, இது கிருபா தயா காப்பாத்தனம் என கொடுக்கிறான ஒரு பார்வை இருக்கு, அது என் மேல கொடுங்கம்மான்னு. மையஜன திருஷ்ட கருணா அப்படின்னு விசேஷமாக அம்பாளுடைய கருணையாவது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு திவ்யமான ஒரு பார்வை மட்டும் நம்ம கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். சிவே சுங்காரா ததிதரதனே குத்சனபர சரோஷ கங்காயாம் கிரிசரிதே விஸ்மயவதி ஹராஹிப்யோபீத சரசிருஹ சௌபாக்ய ஜனனி சகேஷு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டி சகருணா அப்படின்னு நவரசங்களும் அந்த கண்கள்ல இருந்து உண்டாகிறது. அதுல கருணாங்கிற ஒரு இது தயாங்கிறது மட்டும் என்னிடத்துல கொஞ்சம் வைங்கோன்னு ஆத்துக்கு போனார். இந்த லெக்கருக்கு கேட்டார், அழகா கேட்டார். வீட்டுக்கு போனப்பறம் எத்தனை ரசங்கள் சொல்லியிருக்கேன்னு கணக்கிட்டார். ஸ்லோகத்துல 8 தான் இருக்கு சார், நீங்க நவரசம்னு சொன்னீங்க ஒரு ரசம் காணமேட்டார். அடுத்த நாள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதே கவலைப்படாதீங்க, ஒரு ரசம் சொல்லல இந்த ஸ்லோகத்துல. ஏன்னா சாந்த ரசம்னு ஒரு ரசம், 9 ரசங்கள்ல இது சுங்காரம் பீபத்சம் ரௌத்ரம் அற்புதம் பயானகம் வீரம் ஹாஸ்யம் கருணா அப்படின்னு 8 ரசங்கள் முதல் 8 ரசங்கள் இங்க சொல்லியிருக்கேன். கடைசியில ஒரு ரசம் சாந்த ரசம் சொல்லல. இந்த சாந்த ரசம்ங்கிறது பக்தி ரசம், அந்த பக்தி ரசமானது தனக்குள்ள தான் இருக்குமே தவிர அது எடுத்து சொல்றதில்லை. நசாந்தம் வெனிரே ரசம் அப்படின்னு பரதர் தன்னுடைய சூத்திரங்கள்ல சாந்த ரசத்தை ரசமாகவே சொன்னத. ஆகையால் தான் ஆச்சாரியாலும் அந்த மதத்தை அனுசரும்படி இந்த சாந்த ரசத்தை ரசமாக அதை எடுத்துக்கொள்ளாமல் 8 ரசங்கள் அதுல 7 ரசங்கள் தெரிகிறதுமா, ஒரு ரசமானது விசேஷமாக அது என்னிடத்துல ரிசர்வ் பண்ணிவிடுங்கோ அப்படின்னு பக்தனார தன்னிடத்துல இருக்கட்டும்ங்கிற ஒரு ரசத்தை சொன்னார். விசேஷமாக இந்த ஸ்லோகமானது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தோமே ஆனால் மனுஷர்களுக்கு மற்றதான ஒரு தோஷங்கள் இல்லாம போயிடும். மனசுல இருக்கக்கூடியதான தோஷங்கள் இல்லாம அழிஞ்சு சகல காரியங்களும் சித்தியாகும் அப்படின்னு சகல வசியத்துக்கும் இந்த ரசம் இந்த ஸ்லோகமானது சொல்லப்பட்டிருக்கு. தினந்தோறும் இதை அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்றது. அதோட மட்டும் இல்லாமல் நீண்ட நீலபதாகா நித்யான்னு ஒரு நித்ய, அந்த நீலபதாகா நித்ய மந்திரம் இந்த ஸ்லோகத்துல உத்தாரம் மாறுதுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான இந்த ஸ்லோகத்தை 51வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்தது அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். சனிக்கிழமை அடுத்த நாள் பிள்ளையார் ஜெயந்தி, இருந்தாலும் அன்னைக்கும் கிளாஸ் இல்லைன்னா கட்டணுங்கிறதுக்காக சனிக்கிழமை அன்னைக்கு கிளாஸ் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இல்லை பிள்ளையார் ஜெயந்தி. அதற்கு பிறகு நான் 2 வாரம் சுருங்கேரியில சதஸ் இருக்கிறதுனால அங்கே போக வேண்டியிருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அங்கே சதஸ், 5ஆம் தேதி கிளம்பி 6ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவேன். செப்டம்பர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் உண்டு, ஆகையால் சனிக்கிழமை கிளாஸ் உண்டு. அதுக்கப்புறம் 2 வாரம் கிளாஸ் இல்லை, செப்டம்பர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இன்னொரு கிளாஸ், ஆகையால் அடுத்த சனிக்கிழமை மேல் பாகத்தை பார்ப்போம். ஓம் சஹனாவது சஹனௌ நத்து சஹனீ.